الحمد لله الخلاق العليم خلقكم من نفس واحدة وجعل منها زوجها ليسكن إليها نحمده حمد الشاكرين ونستغفره استغفار المذنبين ونسأله من فضله العظيم فهو الجواد الكريم البر الرحيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل الرباط بين الزوجين عهدا وثيقا وميثاقا غليظا لا يفصمه إلا موت أو طلاق هن لباس لكم وأنتم لباس لهن واللباس لا يفارق لابسه إلا بخلعه أو موته وأشهد أن محمدا عبده ورسوله كان خير الناس للناس وقال خيركم لأهله وأنا خيركم لأهلي صلى الله وسلم وبارك عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين أما بعد فاتقوا الله تعالى في أنفسكم واتقوه في أهلكم وأولادكم وبيوتكم قال تعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون أنب الله سهودر غلاء بريور غلاء الله ونوريا مهبريا كروبيال أواني ونانجي وليبت ويت அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு திரளாக ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹதீப் அவர்கள் கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒன்றிணைப்பு நெருக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த நெருக்கம் இல்லையெனில் என்ன என்ன பிரச்சனைகள் உண்டாகும் என்பதை குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் மிக அழகான முறையில் ஹதீப் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். ஆரம்பமாகவே அவர்களுடைய ஹம்து சலவாத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து கூறக்கூடிய அந்த வார்த்தைகளில் அவன்தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், அதிலிருந்து ஒரு ஜோடி உங்களுக்கு தேர்வு செய்தான், காரணம் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக. மேலும் அந்த இருவர்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு வலுவான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உடன்படிக்கை எப்போது பிரியும் என்றால் மௌத்து ஏற்பட வேண்டும் அல்லது தலாக்கு ஏற்பட வேண்டும். இந்த இரண்டில்தான் இந்த ஒருங்கிணைப்பு சிதறும் என்று கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே மிக சிறந்தவர்கள், எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யாரெனில் உங்களுடைய குடும்பத்தில் மனைவியிடத்தில் எவர் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் எனது மனைவி விஷயத்தில் நான் சிறந்தவன், உங்களில் நான் சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை குறிப்பிட்டு விட்டு ஹதீப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி விஷயத்திலும் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் படைத்த இறைவனை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடும் போது யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா, அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்தினுடைய எரிபொருளாகும். அலைஹா மலாயிக்கத்துன் ரிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்தில வலிமையான வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வானவர்கள் என்றால், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு இறைவன் எதனை கட்டளையிட்டானோ அதனை அப்படியே முழுமையாக செயல்படுத்தக்கூடியவர்கள். வயஃபாலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றிலும் மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட வானவர்கள் பாதுகாவலர்களாக நரகத்தில் இருக்கிறார்கள். அந்த எரிகின்ற நரகத்தை விட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த துன்யாவை பொறுத்தவரையில், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இறைவன் இங்கு வைக்கவில்லை. மாறாக இந்த ஒரு துன்யாவை பொறுத்தவரையில் இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த வாழ்க்கையை நாம் இருக்க போகிறோம். சொற்ப காலத்தில் தான் நாம் வாழப்போகிறோம். இந்த துன்யா சோதனைக்குரிய ஒரு இடமாகும். இந்த சோதனைக்குரிய இடத்தில மனிதன் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான். எனவே ஒரு மனிதன் தனது தீனை கொண்டு சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தீனை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என்ற விஷயத்தில் அவன் சோதிக்கப்பட்டுள்ளான். மேலும் அவன் மக்களோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதிலும் அவன் சோதிக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களோடும் சரி, அவனுக்கு தூரமாக இருக்கக்கூடியவர்களோடும் சரி, ஒருவருக்கொருவர் எவ்வாறு பழகி கொள்ள வேண்டும் என்பதிலும் மனிதன் சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் தனது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்திலும் சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் தனது குடும்பத்திலே ஒன்றிணைந்து வாழக்கூடிய அந்த விஷயத்திலும் சோதிக்கப்படக்கூடியவனாகத்தான் இந்த மனிதன் இருக்கிறான். இன்னும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்திலும் இந்த மனிதன் சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் தனது மனைவி விஷயத்திலே, தனது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே, அதிலையும் இந்த மனிதன் இந்த துன்யாவிலே சோதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மனிதன் எவ்வாறு மக்களோடு வாழ வேண்டும் என்பதை அவன் பழகிக் கொள்வது அவசியமாகிறது. அவனுடைய கண்ணும் கருத்தும் சிந்தனையும் அதனுடைய ஹக்குகளை உரிமைகளை மக்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். காரணம், அவன் ஆகிரத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்காகவும் என்று அழகாக சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த துன்யா வாழ்க்கையை பொறுத்தவரையில் பொறுமையை கையாள வேண்டும். எவர் ஒருவர் பொறுமையை கையாளுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் ஆவார். எனவே மன்னித்து, பிறரை மன்னித்து நல்ல முறையில் நடந்து சீர்திருத்தம் எவர் செய்கிறாரோ, ஃபமன் அஃபா வஸ்லஹ ஃஅஜ்ருஹு அலல்லாஹ், எவர் ஒருவர் மன்னித்து சீர்திருத்தம் செய்கிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, மக்களில் மனிதன் மிக நெருக்கமாக வாழக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் மனைவியோடுதான், தான் பெற்ற மனைவியோடுதான் மக்களிலேயே அதிகமாக அந்த மனிதன் நெருங்கி வாழ்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா நெருங்கி வாழ்கிறான்? அவள் இவனுடைய ஆடை, இவன் அவளுடைய ஆடை, அவள் இவனுக்கு நிம்மதி தரக்கூடியவள், அவன் இவளுக்கு நிம்மதி தரக்கூடியவள் என்ற விதத்தில் மக்களிலேயே அதிகமாக மனிதன் நெருங்கி வாழ்வது தன் துணைவியோடு. மட்டுமல்லாது இந்த திருமணம் என்ற அந்த நிக்காக என்ற அந்த ஒப்பந்தம் இருக்கிறது அல்லவா, இது சமுதாயத்திலேயே அவன் முன்னேற்றத்தை அடைவதற்கு மிக நெருக்கமான ஒன்றாகும். இந்த நிர்பந்தமான இந்த நிக்காக என்ற ஒப்பந்தம் அவர்களுக்கு மத்தியிலேயே பல பிரச்சனைகள் பிறகு நடந்தாலும் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த சுமையை பெற்ற மனிதன் மனைவியோடு வாழும் போது பொறுமையை கையாள வேண்டும். பொறுமை என்பது மிக மிக அவசியம். இந்த பொறுமையை அவன் மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இருவருக்கும் மத்தியிலேயே அந்த இணைப்பு பிரிந்துவிடும். நிம்மதியாக வாழக்கூடிய அந்த வீடு பாலடைந்து சிதறிவிடும். அதே போன்று சமுதாயத்தினுடைய ஏனைய விஷயங்களும் அங்கு ஒழுங்காக நடைபெறாது. எனவே தலாக் என்பது மிகப்பெரிய ஒரு மனிதனை ஒரு நல்ல நிலைக்கு அல்லாத வேறு ஒரு நிலைக்கு அது இழுத்து கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தலாக் என்பது. தலாக் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. போர் செய்வதை விட யுத்தம் செய்வதை விட மிகப்பெரிய ஒன்று தலாக் என்பது. போருடைய காலகட்டத்திலாவது இருவரும் ஒரே நேரத்தில் சந்திப்பார்கள். இருவருடைய கல்புகளும் ஒன்றிணைந்திருக்கும். ஒருவருக்கொருவர் சந்திப்பார்கள். ஆனால் தலாக் என்பது ஒருவருக்கொருவர் சந்திக்க முடியாத ஒரு நிலையாகும். அவ்வளவு பயங்கரமான ஒன்றுதான் தலாக் என்பது. இந்த தலாக் ஏற்படுவதால் குடும்பத்திற்கும் மத்தியிலே பல பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டு தரப்பினருடைய குடும்பத்தினர்கள் பிரிந்து விடுவார்கள். பிள்ளைகள் சின்ன பின்னமாக ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்திலே ஏற்படும். எனவே அறிவுள்ளவன் புத்திசாலி தலாக்கு ஏற்படுவதற்கு முன்னரே அதற்குரிய காரண கருத்தாவை அறிந்து அவனுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்வான். தலாக்கு விடுவதற்குரிய என்ன காரணங்கள் அமையுமோ அதை அழகிய வடிவத்தில் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பான். இப்படித்தான் புத்திசாலி இருப்பான். இவ்வாறு நிலை நடைபெறுவதற்கு முன்னரே அவன் திருமணம் என்ற அந்த ஒப்பந்தம் அதை செய்வதற்கு முன்னால் மனைவியை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் கவனம் செலுத்துவான். தனக்கு வரக்கூடிய ஜோடி பொருத்தமானதா மார்க்கப்பட்டுள்ளவளா என்று அவன் தேர்வு செய்வான். அதே போல பெண்ணினுடைய ஒப்பந்தம் பெண்ணினுடைய ஒப்புதல் மிக மிக அவசியம். அந்த பெண்ணுக்கு இவனை பிடித்திருக்கிறதா என்று கேட்க வேண்டும். அவளுடைய ஒப்புதல் மிக மிக அவசியம். அந்த பெண்ணுக்கு தோதுவானவனாக இவன் அமைவானா என்று அந்த பெண்ணிடம் கேட்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அன்பானவர்களே, காரணம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே நல்ல முறையில் நீங்கள் மனைவியோடு வாழுங்கள் என்று குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்று நிக்காஹ் என்பது திருமண ஒப்பந்தம் என்பது ஒரு பெண்ணினுடைய அழகுக்காக கோத்திரத்திற்காக அவளுடைய செல்வத்திற்காக அவளுடைய மார்க்கத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறது. ஆனால் திருமணம் முடிக்கக்கூடிய கணவனே நீ ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையே தேர்வு செய்து வெற்றி பெறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மதாஉன், இந்த துன்யா என்பது அற்பமானது சொற்பமானது. வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த அற்பமான ஒன்றில் சிறந்தது என்ன தெரியுமா? நல்ல சாலிஹான ஒரு பெண்ணு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துன்யா என்பது அற்பமானது. அந்த அற்பமானதில் சிறந்தது என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு நல்ல சாலிஹான பெண் அமைகிறது அல்லவா, அதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பெண்களுக்கும் பெண்களுடைய குடும்பத்தாருக்கும் பெண்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமண ஒப்பந்தத்தை பேசினால் அதற்கு முன்னால் அவருடைய தீனையும் மார்க்கப்பற்றையும் அவருடைய குணத்தையும் கேரக்டரையும் பார்த்து நீங்கள் தேர்வு செய்து முடித்துக் கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னதுன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்த பூமியிலே மிகப்பெரிய குழப்பம் ஃபித்னாவும் மிகப்பெரிய ஃபஸாதும் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணனுடைய உறவினர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் இன்று இளைஞர்களும் இளைஞிகளும் கவனமாக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ளவர்களையே தேர்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று பெண்ணை பார்க்காமல் திருமணம் செய்யக்கூடாது. நாம் யாரை மனம் முடிக்கிறோமோ அந்த பெண்ணை முதல் முதலாக பார்த்து அதற்கு பிறகு திருமண ஒப்பந்தத்தை பேச வேண்டும். காரணம், ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அன்சாரி பெண்ணை ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ அந்த பெண்ணை பார்த்தாயா என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ். உடனே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சென்று முதல் அந்த பெண்ணை பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த பார்வையில் நமக்கு ஒரு உள்ளம் ஒரு நல்ல தூய்மையான நிலையில் அடையும் என்பதையும், பின்னால் ஒரு பெரிய விளைவை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லாமல் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார்கள். அன்பானவர்களே, அதே போன்று ஒரு பெண்ணனுடைய கல்யாணம் திருமணம் இதை எளிமைப்படுத்த வேண்டும், இதனை சிரமப்படுத்திவிடக் கூடாது, பெற்றோர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து விடக் கூடாது. எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிக்காஹிலேயே சிறந்தது, அந்த நிக்காக எளிமையாக நடப்பது இருக்கிறது, இதுதான் நிக்காஹிலே சிறந்தது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணினுடைய நிலையை பற்றி யதார்த்தமாக குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் கோணலான விழா எலும்பிலே படைக்கப்பட்டவள். அது ஒரு கோணலான படைப்பு தான். அந்த கோணலை நீங்கள் நிமிர்த்த வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் முற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் அதனை உடைத்தே தீர்வீர்கள். எனவே அந்த பெண்ணிடம் பிடிக்காத குணம் எது இருக்கிறதோ அதை புறந்தள்ளிவிட்டு பிடித்த குணத்தை கொண்டு திருப்தி பெற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் வாழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அதே போல திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் கடைசி ஹஜ்ஜின் போது பல சஹாபாக்களுக்கு மத்தியில் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். அந்த இறுதி பேருரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்தை தொட்டு பேசினார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகல்துமூஹுன்ன பி அமானில்லா, நீங்கள் அவர்களை அல்லாஹுடைய அமானிதத்தை கொண்டு நீங்கள் கையில தேர்வு செய்திருக்கிறீர்கள். அல்லாஹுடைய அமானிதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஊதி ஊதி பெரிதாக்கி பெரிய பிரச்சனைகளாக உருவாக்க கூடாது, சுருக்கிக் கொள்ள பழகி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னரே இளைஞனும் இளைஞிகளும் முறையாக அதனை பாடமாக படிக்க வேண்டும். அன்பானவர்களே, இவ்வாறு இருக்குமேயானால் நிச்சயமாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக மாறும். இதனால் சமுதாயமும் நல்ல முறையில் சுமூகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனை சில்லறை பிரச்சனை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இதற்காக தலாக் என்ற நிலைக்கு போகாமல், தலாக் என்ற நிலை போகுமேயானால் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் பின்னால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே அந்த நிலைக்கெல்லாம் போகாமல் பெற்றோர்கள் அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பஞ்சாயத்து வைத்து தீர்த்து கொண்டு இருவரும் நல்ல முறையில் உடன்பட்டு வாழக்கூடிய சூழலையே அவர்களும் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தி இரண்டு பேரும் உடன்பட்டு சேர்ந்து விட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைப்போம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறதோ அந்த முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த சிறிய உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.